அத்தியாயம் 39 11. நேர் வழிக்காக உள தூய்மையுடன் அல்லாஹ்வையே நோக்குமாறு நிச்சயமாக நான் ஏவப்பட்டிருக்கின்றேன். நேர் வழிக்காக உள்ளத்தின் தூய்மையோடு அல்லாஹ்வையே நோக்குமாறு நிச்சயமாக நான் ஏவப்பட்டிருக்கின்றேன். 39:11. நிச்சயமாக நாம் ஏவப்பட்டிருக்கின்றோம், கட்டளையிடப்பட்டிருக்கின்றோம். இந்த வழியில நீங்க அமைஞ்சே ஆகணும்னு நிச்சயமாக நான் ஏவப்பட்டிருக்கின்றேன். இதற்கப்பால் எந்த வழியும் உங்களுக்கு கிடையாது என்பதையும் அந்த நிச்சயத்தில் நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். இதற்கப்பால் வழியை தேடினால் நிச்சயமாக உங்களுக்கு எந்த உபாயமும் அறிய மாட்டீர்கள், எந்த நன்மையும் அடைய மாட்டீர்கள் என்ற எச்சரிக்கையும் கொண்டு நிச்சயமாக நான் ஏவப்பட்டுள்ளேன். இதில் உங்களுக்கு நல்ல உபதேசமும் இருக்கின்றது, எச்சரிக்கையும் இருக்கின்றது. இதுவரை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் இந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் உங்களுக்கு நிகழக்கூடிய சில சங்கடங்கள், சோதனைகள் வர இருக்கின்றன. இதுவரையில் இதை மறந்த நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது இந்த எச்சரிக்கையை பற்றி அறிந்தோ அறியாமலோ, அந்த எச்சரிக்கையை பற்றி உணராமலோ, அல்லது அது என்னவென்று தெரியாமலோ இருக்கக்கூடிய இந்த நிலையில் உங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். அறியாமல் இருந்த பாவத்திற்காகவும் மன்னிப்பு கேளுங்கள், தெரியாமல் இருந்த பாவங்களுக்காகவும் மன்னிப்பு கேளுங்கள். ஒவ்வொரு பொழுதிலும் நாம் அறியாதவைகள் இருக்கின்றன. அந்த அறியாதவைகளின் மீதும் சத்தியமாக அவை இருக்கின்றன. அவற்றின் மீது நீங்கள் கொள்ளக்கூடிய ஒரு மெத்தனம் பராமுகமாக இருக்கக்கூடிய போக்கு நிச்சயமாக உங்களுடைய இறைவனிடத்தில் அது வரவேற்புக்குரியதல்ல, இறைவனுடைய பொருத்தத்திற்குரியதல்ல. உங்களுக்கு இந்த நிலையில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் கவலை இருக்கிறது. கவலை எப்படி எனக்குள் இருக்கிறது, என்ன காரணமாக அந்த கவலை இருக்கிறது தெரியவில்லை, ஆனால் இருக்கிறது. உணர்வில் உங்களுக்கு புகட்டப்படுவது நீங்கள் ஒரு நன்மையின் மீது இப்பொழுது வாழ வேண்டியவர்களாக அமைக்கப்பட்டிருக்கின்றீர்கள், ஆனால் அந்த நன்மையின் மீது நீங்கள் இல்லை. அதன் காரணமாக ஒரு இயலாமை, முழுமையான வாழ்க்கையை நீங்கள் இன்னும் வாழவில்லை. நான் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன் தவிர கவலையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். கவலையில் மூழ்கி விடாதவாறு நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். கவலையிலிருந்து உங்களை உயர்த்தி நான் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த கவலை என்ற ஒன்று இருக்கிறது, இனம் புரியவில்லை. இன்ன விதமாக கவலை இருக்கிறது என்று நீங்கள் எண்ணினாலும் அதை நீக்கிக் கொள்வதற்கு வழியில்லை. சிறிது நேரம் கடித்து அந்த கவலை நீங்கள் மறந்துவிடுகின்றீர்கள். அந்த கவலையை மறக்கடித்தவனும் அருளாளன்தான். எவ்விதமாக அது மறக்கடிக்கப்படுகின்றது, ஏன் வந்தது, காரணம் இல்லாமல் வரவில்லை, காரணம் இல்லாமல் மறையவும் இல்லை. இறைவன் வீணுக்காக எதனையும் செய்வதும் இல்லை. உணர்வில் உங்களுக்கு கவலை என்பது ஒரு எச்சரிக்கை. உணர்வில் உங்களுக்கு கவலை என்பது ஒரு எச்சரிக்கை. அந்த கவலை சத்தியத்தை கொண்டே அமைந்திருக்கிறது. உங்களுக்கான எச்சரிக்கையாக நீங்கள் அறியாத கவலை, இனம் புரியாத கவலை, எதற்காக இந்த கவலை, எதனை அறிவிக்கின்றது, கவலைக்குரிய ஒரு சூழ்நிலை உங்களை சூழ்ந்து வருகிறது என்பதை அறிவிக்கிறது. பின்னர் அந்த கவலை நீங்குகிறது. இறைவன் தன் அருளை கொண்டு உங்களை மன்னித்தான். அந்த கவலையின் மீது உங்களுடைய எண்ணம் பதிந்தது வேண்டாமே என்று. உங்களை அறியாமலேயே ஒரு பிரார்த்தனையை நீங்கள் மேற்கொண்டீர்கள், இந்த கவலை வேண்டாம். ஆனால் நீங்கள் அதன் அளவில் முயற்சிக்கவில்லை. எனவே இணைமைப்பில்லாத அந்த ஒரு தேவை, இந்த கவலை வேண்டாம் என்ற தேவை பிரார்த்தனையாக அங்கீகரிக்கப்பட்டு நீக்கப்பட்டது. இணை வைப்பு என்பது நீங்கள் உங்களை இறைவனுக்கு இணையாக ஆக்கிக்கொண்டு உணர்வுக்கு நீங்கள் முயற்சிக்கின்றீர்கள். அது என்ன ஏது என்று அறிவதற்காக இனம் புரியவில்லை, இந்த கவலையை நீங்க வேண்டும். கவலை உங்களுக்கு அறிவிப்பது, அந்த கவலை நீங்குவதும் உங்களுக்கு அறிவிப்பது. நீங்கள் உங்களுடைய முயற்சியில் காரணம் தெரிகின்றீர்கள். காரணத்தை அறிய முடியவில்லை, இறைவன் அந்த காரணத்தை உங்களுக்கு கற்பிக்கவும் இல்லை. காரணம் அந்த காரணத்தை கற்பித்தாலும் நீங்கள் மீள்பொருள் இல்லை, அந்த தவறை நீங்கள் திருத்திக் கொள்வர்கள் இல்லை. உங்களுடைய பெருமையின் தவறு, மெத்தனத்தின் தவறு, பராமுகமாக இருக்கக்கூடிய பராக்கு பார்ப்பதன் மீது நீங்கள் அமைந்திருக்கக்கூடிய கேளிக்கையின் மீது நீங்கள் அமைந்திருக்கக்கூடிய இறைவனுடைய திருப்திக்கு உரியதாக இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டதுதான். காரணத்தை சொல்வதன் காரணமாக நீங்கள் திறந்த போவதில்லை. இந்த நிலையில் அவன் காரணத்தை நீக்கியிருக்கின்றான். அந்த நீங்கள் இதுவரையில் பரமகமாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் மன்னித்து விட்டான். இப்பொழுது புதிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. உங்களுடைய கவலை நீங்கும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் காரணமாக நீக்கப்பட்டது. இந்த கவலை வேண்டாம், மனதிற்கு சுகமாக இல்லை, என் இறைவனே என்று நீங்கள் கூப்பிடவில்லை. ஆனால் நீங்கள் முயற்சிக்காத நிலையில் இது வேண்டாம் என்றீர்கள். என்ன என்று தெரியாத நிலையில் வேண்டாம் என்று விரும்பினீர்கள். இது போகாது என்று கூறவில்லை. இதெல்லாம் சும்மா வருது அப்படின்னு சொல்லவும் இல்லை. அந்த இனம் புரியாத கவலையை இறைவன் நீக்கினான். அந்த சூழ்நிலையை இறைவன் நீக்கி மாற்றி அமைத்து விட்டான். அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுவிட்டீர்கள். எனவே அந்த கவலை நீங்கியது. நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உங்களுடைய சூழலை அறிந்தே இருக்கின்றான். உங்களுடைய ஒவ்வொரு மனதினுடைய போக்கையும் அறிகின்றான். தன் புறத்திலிருந்து அது நன்மையானதாக இல்லை என்ற கவலையையும் கொடுக்கிறான். அது தான் திருப்தி பெறவில்லை என்ற உங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு செய்தி அறிவிக்கிறது. இறைவன் திருப்தி பெறவில்லை. தன் அடியார்களின் இந்த பராமுகமான போக்கை, ஏனோ தானோ என்று வாழக்கூடிய போக்கை, அந்த ஏனோ தானோ என்று வாழக்கூடிய அந்த போக்கை நிச்சயமாக விரும்புவதில்லை. ஏன் என்ற கேள்வி வருகிறது கஷ்டத்தின் போது. பிறகு உங்களுடைய பிரார்த்தனை அங்கு அமைகிறது. உங்களை அறியாமலேயே, எப்படி உங்களை அறியாமலேயே நீங்கள் கஷ்டத்தை வேண்டினீர்களோ, கஷ்டத்தை நாடினீர்களோ, கஷ்டத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த கஷ்டத்தை அடையும் பொழுதுதான் நீங்கள் எனக்கு கஷ்டம் இருக்கிறது என்று பார்த்து என்ன காரணம் என்று கேட்கின்றீர்களோ, ஏன் வந்தது என்று கேட்கிறீர்களோ, அதற்கு முன்பாகவே அது நீங்கக்கூடிய கவலையை உங்களுக்கு அமைத்து அந்த கவலையை நீக்குகின்றான். சூழ்நிலையை அமைத்து சூழ்நிலையை நீக்குகின்றான். உள்ளத்தின் சூழ்நிலை, உள்ளத்தின் கேடு, உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த அசைவை நீங்கள் கவனிக்கும் பொழுது ஏன் வந்தது என்ற கேள்விக்கு அங்கு பதில் இல்லை. ஏன் வந்தது என்ற கேள்வியை இறைவன் அங்கீகரிக்கிறான். சிந்தனையினுடைய ஆரம்பம் ஏன்? நான் அறியாமல் சம்பாதித்த அந்த வழியை நான் பார்க்க விரும்பி அது என்ன ஏன் என்று வினவுகிறேன். இந்த ஏன் என்ற கேள்வி சிந்தனைக்கு இருப்பதன் காரணமாக அந்த கொடுத்த அறிவாற்றல் பிரித்தறியக்கூடிய அறிவாற்றலை உபயோகப்படுத்துவதற்காக எடுத்துக்கொண்ட அந்த ஆரம்பம் ஏன் என்ற கேள்விக்கு இறைவன் திருத்தினைத்தான். இப்பொழுது புரியவில்லை, இன்னமும் புரியவில்லை. ஏதோ நான் செய்த பாவம் என்றும் நீங்கள் கூறவில்லை. காரணம், இந்த கவலை அந்த அளவுக்கு உங்களை பாதிக்கவில்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பை உங்களுக்கு கொண்டு வரவில்லை. அப்படி கொண்டு வந்திருந்தால் என்ன தெரியவில்லையே, என் பாவத்தை மன்னிப்பாயர் என்று கூறியிருக்கிறீர்கள். என்ன பாவம் என்று தெரியாத நிலையில், அல்லது தெரிந்திருந்தும் அதை மறந்த நிலையில், மறக்காமல் இருந்தாலும் பெருமையின் காரணமாக நான் திருத்திக் கொள்ள முடியாதே என்ற அந்த நிலையிலும் நீங்கள் உங்களுடைய பாவத்திலிருந்து மீள்வதை நீங்கள் விரும்பினீர்கள். இந்த மீட்சிக்கு, விரும்பிய மீட்சிக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய பதில் கவலை நீக்கப்படுகிறது. உள்ளத்தினுடைய தூய்மையை அவன் கவனிக்கிறான். எந்த அளவுக்கு நீங்கள் பெருமை கொள்ளாமல் இருக்கின்றீர்கள் என்று அந்த உள்ளத்தின் தூய்மையை அவன் கவனிக்கிறான். தூய்மை, உங்களுடைய பெருமை எந்த அளவுக்கு குறைகிறதோ அந்த அளவுக்கு தூய்மை. பெருமையின் காரணமாக அகமகிழ்வுடன் வாழ்கின்றீர்கள். உங்கள் கவலை நீக்கிவிட்டால், அந்த கவலை ஏன் வந்தது, எப்படி நீக்கப்பட்டது, எதன் காரணமாக நான் இப்பொழுது அந்த கவலை நீக்கப்பட்ட நிலையில் மகிழ்ச்சியை கொண்டு நான் வாழ்த்து கொண்டிருக்கின்றேன். அகத்தில் மகிழ்வதற்கு உங்களுக்கு எதுவும் இல்லை. அகத்தில் பயப்படுவதற்கு மட்டுமே உங்களுக்கு நிறைய வாழ்க்கையினுடைய பகுதிகள் இருக்கின்றன. அகப்பெருமை என்னை துன்பத்தில் ஆழ்த்தக்கூடிய பாதையில் செலுத்திக் கொண்டிருக்கின்றது. எந்த நேரமும் அகத்தை கவனிப்பவர்களாக நாம் இருக்கும் பொழுது அங்கு இறைவன் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள், கடந்த கால நிகழ்வுகளின் துக்கங்கள், பாதிப்பு இழப்புகளை பற்றி துக்கங்கள், நிகழ்காலத்தில் என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்ற என்னுடைய நெருக்கடியான சூழ்நிலையில், எனக்கு அறிவில்லாத நிலையில் நான் கவலைப்படுவதும், நிகழ்காலம் வரும் காலத்தை பற்றி பயப்படுவதும், என்ன ஆகுமோ தெரியவில்லையே என்று, இந்த மூன்று காலங்களிலும் உங்களுக்காக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறை, உள்ளத்தில் துக்கம் இருக்கும் பொழுது நான் இறந்து விட்டவைகளை பற்றி இப்பொழுது எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். இந்த இழப்பு ஏற்பட்டுவிட்டது, பெரும் இழப்பாக இருக்கின்றது, மனதை விட்டு அகலவில்லை, துக்கம் தொடர்கிறது. இது அமைதி, நிம்மதி என்ற இந்த இரண்டு நிலையில நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றோம். அதற்கு முன்பாக அமைதினா என்ன, நிம்மதினா என்ன? அமைதிங்கிறது வந்து என்னுடைய மனநிலையை நான் பாதுகாத்துக் கொள்வது அமைதி. தேவையில்லாத எண்ணங்களிலிருந்தும் விலக வேண்டும் என்னுடைய அமைதி, நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். பிறர் என்னுடைய அமைதியை கெடுக்கும் அளவுக்கு நான் அவர்களுக்கு வழிவிட்டால், பிறர் என்னுடைய அமைதியை கெடுக்கும் பொழுது நான் நிம்மதியும் கெட்டுவிட்டேன். உதாரணமாக யாராவது ஒருத்தர் வந்து என்ன சங்கடப்பட்டு இருந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்க ஒரு நான்கு, அடுத்தவர்கள் என்னுடைய அமைதியை கெடுக்கும் பொழுது நிம்மதியையும் துடைக்கிறேன். சொந்தமாக நான் என்னுடைய கவனத்தில் இல்லாத பொழுது என் அமைதியை இழக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் ஆகின்றேன். பல தருணங்களில் என்னுடைய அமைதியை நான் பாதுகாக்கும் பொழுது உங்களுடைய நிம்மதியை நான் குலைக்கக்கூடாது. கடுமையான வார்த்தை கூறுவதும், குற்றம் சுமத்துவதும், புறம் பேசுவதும் இறைவனால் அருவறுக்கத்தக்க குணங்களில் உள்ளவை. கருதை என்னுடைய உரத்த சட்டத்தை நிச்சயமாக இறைவன் விரும்புவதில்லை. இவையெல்லாம் நம்முடைய மனதிலும் கடுமையான சத்தங்கள், நாராசாரமாகத்தான் இருக்கின்றன. அது விரும்பத்தக்கதாக இல்லை. இறைவனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அங்கிருக்கிறது உங்களுடைய குணங்களாக. எதெல்லாம் வெறுக்கக்கூடியதோ அதுவும் இருக்கிறது நீங்கள் அவற்றை விட்டு விலகுவதற்காக வேண்டி வெறுக்கக்கூடியவற்றை. உங்களுடைய இருதயங்களில் எவையெல்லாம் உங்களுக்கு அழகானதோ, இறைவனுக்கு அழகானது, எதையெல்லாம் வெறுக்கக்கூடியதாக இருக்கின்றதோ, நியாய உணர்வின் அடிப்படையில் அவ்வளவு இறைவனுக்கு வெறுக்கக்கூடியதாக இருக்கிறது. உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய நிம்மதியை நான் கெடுத்துவிட்டால், என்னுடைய நிம்மதி பாதிக்கப்பட்டால் மற்றவர்களால் எந்த அளவுக்கு கேடோ, பிறர் மீது எனக்கு வெறுப்பு இருக்குமோ, என்னுடைய நிம்மதியை கெடுத்தவர் மீது, அதே அளவுக்கு நான் உங்களுடைய நிம்மதியை கெடுத்துவிட்டால் நீங்கள் என்னை வெறுப்பதற்கு உரிமையுடையவர்கள். அது சத்தியமாக இருக்கும் பொழுது இறைவனும் உங்களோடு சேர்ந்து என்னை வெறுக்கிறான், வெறுக்கத்தக்க செயலை செய்துவிட்டான். எவையெல்லாம் உள்ளத்தினுடைய அடிப்படையில் நியாயமாக இருக்கிறதோ, அநியாயமாக இருக்கிறதோ, உணர்வின் அடிப்படையில் உள்ளத்தில், அவ்வளவும் இறைவனுக்கும் பொருத்தமானது. நான் ஒரு நியாய உணர்வோடு உங்களை வெறுக்கிறேன் சொன்னால் இறைவனும் உங்களை வெறுக்கிறான். பயந்து கொள்ளுங்கள். உள்ளத்தின் தூய்மை மிக மிக அவசியம். நேர்வழியை நீங்கள் பெற வேண்டும் என்பது உண்மையானால், 39:11, நேர்வழிக்காக உள தூய்மையுடன் அல்லாஹ்வையே நோக்குமாறு நிச்சயமாக நான் ஏவப்பட்டிருக்கின்றேன், கட்டளையிடப்பட்டிருக்கின்றேன். அடிப்பணியதையா இல்லையா, அந்த அளவுக்கு அந்த வார்த்தை. என் முன்னால விடறியா மாற்றியா உன்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பு தேடி, அல்லது பெருமை கொண்டவனாக என்னுடைய கட்டளைக்கு நீ அடிப்படைவனாக இல்லையா, உன்னுடைய நிலைப்பாடு என்ன என்று அந்த இறைவனுடைய உறுதியான கேள்வி அங்கு அமைந்திருக்கு. நீ பெருமை கொண்டவனாக, அவனை விட நான் மேலானவன், அவனை எந்த அளவுக்கும் இழிவுபடுத்துவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று என் முன்பாகவே அவர்கள் வெறுத்துக் கொண்டிருக்கிற நிலையில் மன்னிப்பு கேட்காமல் இருப்பீர்களானால் உங்களுக்காக நீங்கள் முற்படுத்திய அந்த தவறை, அதற்கான கூலியை நிச்சயமாக நீங்கள் கொடுக்கப்படுவீர்கள் என்பதன் மீது எந்த சந்தேகமும் கொள்ளாதீர்கள். அந்த நாள் வரும் பொழுது என் இறைவனை மன்னிப்பாயாக என்று கேட்கும் பொழுது இந்த நேரத்தில் தானா என்று கேட்கப்படும். யாரொருத்தரும் என் மேல விருப்பம் இருந்தாங்கன்னு சொன்னா அதுக்கு நான் காரணமாக தெரிஞ்சோ தெரியாம நான் என்ன செஞ்சோ என் மேல இவ்வளவு கோவப்படுறான். இந்த இப்போ நமக்கு அவன் எனக்கு தப்பு செஞ்சா நான் கோபப்பட்டேன். அல்ல, கோபத்தை நியாயப்படுத்துறத விரும்ப மாட்டான். பெரும் கோபம் அடையும் பொழுது மன்னிப்பார்களா? அல்லாவுடைய பொருத்தத்திற்கு உரியவர்களாக தங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் அல்லது கோபத்தை நியாயப்படுத்துவார்களா? நியாயப்படுத்தும் பொழுது உங்களை பற்றி, தன் அடியார்களை பற்றி எல்லாத்துக்கும் தெரிவதில்லை, பெருமை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். எனினும் இறைவன் பொறுமையால் அவனுடைய பொறுமையை நீங்கள் எல்லை மீறி சோதித்துட வேண்டாம். பொறுமையை எல்லை மீறி சோதித்துட வேண்டாம். உங்களுக்காக விதிக்கப்பட்ட காலத்தவணையின் மீது நீங்கள் அமைய வேண்டும். அந்த காலத்தவணையை நீங்கள் உங்களுக்கு சாதகம் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். இறைவன் உங்களை பற்றி மறந்துவிட்டான் என்று எண்ண வேண்டாம். இறைவன் உங்களை மன்னித்துக் கொண்டே இருப்பான் என்றும் நீங்கள் உங்களுடைய போக்குக்கு அவனை உங்களுக்கு உரிமைகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். டோன்ட் டேக் காட் ஃபார் கிராண்டட் ஃபார் ஆல் தட் யூ டூ வில் பி பார்டன்ட். நிச்சயமாக உங்களுடைய போக்கு தவறானது. உள்ளத்தின் தூய்மையை மேற்கொள்ளுங்கள். அமைதி, நிம்மதி என்ற இந்த ரெண்டு அடிப்படையில் என் அமைதியை நான் குறைத்துக் கொள்வது தவறு. தவறு என்பது திருத்திக் கொள்ளக்கூடியது. ஒரு பள்ளத்துல கால் தவறி விடுற, நான் எனக்கு செஞ்சுட்டேன், பார்க்கல கவனிக்கல, ஆனால் பிறரை தள்ளி விடுவது அவர்களுடைய நிம்மதியை குலைப்பதற்கான ஒரு பாவமாக இருக்கிறது. நான் தப்பு எனக்கு செஞ்சிட்டா அது தவறு, அதே தவறு உணர்க்க நான் தெரிஞ்சு செய்யும் போது பாவம். பாவங்களில் இருந்து விலகிக் கொள்ளுங்கள். நிம்மதியை கெடுக்கும் பொழுது பாவம், அமைதியை கெடுத்துக் கொண்டால் தவறு. உங்களுக்கு நீங்க பண்ணிக்கிறீங்க, நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்க கஷ்டப்படுறீங்க, அது உங்களை சேர்ந்தது, யாருக்கும் எந்த தொந்தரவு கிடையாது. நீங்க கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும், கவனமா போயாகும். ஆனால் அடுத்தவங்களை நாம பண்ணும்போது நிச்சயமாக அது பாவம், இறைவன் மன்னித்தால் தவிர அந்த மனதின் சங்கடம் அவர்களை விட்டு நீங்காது, உங்களுக்கும் அது பொருத்தமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. எண்ணத்தை நீங்கள் கவனமாக பற்றிக் கொள்ளுங்கள். உங்களுடைய உள் உணர்வு தவறு என்ற அந்த உள் உணர்வு எண்ணமாக உங்களுக்குள் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். எண்ணம் எனக்கு ஒன்று இருக்குது, அந்த எண்ணம் வந்து எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்குது, நான் தவறு பண்ணியிருக்கேன். பொருத்தக்கூடியது எண்ணம், அறிவுறுத்தக்கூடியது உள்ளம். உள்ளத்தை பிரதிபலிக்கிறது எண்ணமாக, இது உள்ளத்தினுடைய வெளிப்பாடு. உங்களுக்கு அந்த எண்ணம் அறிவிக்கிறது. எண்ணங்கள் அப்படின்னு வரும்பொழுது அந்த எண்ணத்தை உறுத்தக்கூடிய அந்த எண்ணத்தை நீங்கள் நியாயப்படுத்துவதற்கு பல காரண காரியங்களை எண்ணங்களாக கொண்டு வருகின்றீர்கள், அந்த எண்ணத்தை சிதைக்கிறீர்கள். மன்னிப்பை வேண்டக்கூடிய அந்த ஒரு பாதையை தவற விட்டுவிட்டு எண்ணங்களின் மீது நீங்கள் ஆகின்றீர்கள். குற்றங்குறைகளை சொல்வதும் தன்னை நியாயப்படுத்திக் கொள்வதும் உள்ளத்தின் தூய்மை கெட்டுவிட்டது. இறைவனுடைய பொருத்தத்திற்கு நீங்கள் விலகிவிட்டீர்கள். உங்களுடைய தேவைகளுக்கு இந்த நிலையில் இறைவன் செவி சாய்க்கப் போவதில்லை. உங்களுடைய பிரார்த்தனைகளை அவன் அங்கீகரிக்கவும் மாட்டான். நேர்வழியை நீங்கள் நிலை கொள்ளுங்கள். நேர்வழி என்பது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தேவையிலும் சிரமம் இல்லாமல் வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆரம்பம் முதலாக முடிவு வரையில் சுகத்தை நீங்கள் அடைபவர்களாக இருக்கின்றீர்கள். முயற்சியுடைய முடிவில் நீங்கள் உங்களுடைய சுகங்களை அடைவதில்லை, முயற்சியின் போதே. அது முயற்சியாக இல்லாமல் அழகான பாதையில் நேர்வழியில் உங்களை வழிநடத்தி அந்த பாதையில் பயணிக்கும் போதெல்லாம் அழகும் மெருகூட்டப்பட்டதும் காட்சிகளிலும் விளக்கங்களிலும் மனதளவிலும் உடல்களிலும் எண்ணத்தின் அடிப்படையிலும் ஒருமுகமாக எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒன்றுக்கு மேல் ஒன்றாக உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் விலகி எண்ணத்தின் அடிப்படையில் அமைதியடைந்து உள்ளத்தின் அடிப்படையில் உயர்வையும் அடையக்கூடியதாக இருக்கின்றீர்கள். எண்ணத்தின் மீது நிலை கொள்பவர்களாக இருக்கும் பொழுது உள்ளத்தின் பிரதிபலிப்பில் உங்களை நீங்கள் பார்க்க முடியும். எண்ணங்களில் ஆகும் பொழுது உள்ளம் மூடப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடவில்லை, நியாயப்படுத்த விரும்புகின்றீர்கள். அதில் நீங்கள் ஒரு காலம் வெற்றியடைய போவதும் இல்லை. நியாயப்படுத்த முயற்சிக்கும் காலமெல்லாம் எண்ணங்களில் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் உங்களுடைய பாவங்கள் அதிகரிக்கப்படுகின்றன. கவலைகள் சூழும், பயத்திற்கான அந்த சூழ்நிலைகளும் உங்களுக்காக அறிவிக்கப்படும். கவலையை சூழ்ந்து கொண்டது பயம் அறிவிக்கப்படுகிறது. வருங்காலத்தில் நீங்கள் முன்னோக்கக்கூடிய அந்த பயமானது இன்னும் மோசமான நிலையை நீங்கள் அடைய இருக்கின்றீர்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறது. அமைதியும் நிம்மதியும் இந்த இரண்டு அடிப்படையில் உங்களுடைய உள்ளத்தின் தூய்மையை நீங்கள் பேணிக் கொள்ள வேண்டியது உங்கள் மீது ஏவப்பட்டிருக்கின்றது. அடிப்படையை போறியா இல்லையா? இப்போ இந்த நிமிஷம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் என்னமாக உங்களுக்கு பிரதிபலிக்கிறது? நல்லது, இது சரியானது, இது திருப்தியானது, நான் ஒரு அழகான பாதையை மேற்கொண்டிருக்கின்றேன், அழகான எண்ணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன், இதில் எந்த தவறும் இல்லை, இறைவனுக்கு பொருத்தமானது, எல்லாம் அது பிரதிபலிக்கும். உங்களுக்கு அந்த எண்ணம் உள்ளத்தில் நீங்கள் கொண்டிருப்பதை பற்றி எண்ணம் பிரதிபலிக்கும். எண்ணம் கண்ணாடி போன்றது, அப்படியே ரெஃபெக்ட் பண்ணும். நான் தவறானவனா நல்லது, இறைவனுக்கு பொருத்தமானவனா, நான் பாவப்பட்டவனா அல்லது மன்னிக்க தகுதி பெற்றவனா, நிச்சயமாக அந்த எண்ணம் உங்களுக்காக பிரதிபலிக்கும். எண்ணத்தை நீங்கள் உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள், கவனமாக பார்த்து நீங்கள் யார் என்பதை அறிய வேண்டி அந்த எண்ணம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய ஒரு பாக்கியத்திற்கும் அவனுடைய கட்டளைக்கும் அடிபணிந்து நீங்கள் உங்களை சீரான பாதையில் எண்ணத்தின் அளவில் சீரான பாதையில் அமைக்கும் பொழுது இது நிறைவேற இருக்கக்கூடிய நன்மைகளுக்கும் உள்ளத்தில் உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட அந்த சத்தியத்திற்கும் இடையே நீங்கள் போகக்கூடிய பாதையை அறிவிக்கக்கூடிய இந்த எண்ணமாக இருக்கிறது. எண்ணங்களிலிருந்து விலகுங்கள். ஒரே எண்ணம், சிறப்பான வாழ்க்கை வேண்டும். ஒன்றுதான், காரு, பங்களா, பணம், ஆட்கள், பெருமை, பெருமை கொள்ளக்கூடிய இத்தியாதி இத்தியாதிகள் உலகத்தினுடைய சுகப்பொருட்கள் எண்ணங்களாக ஆகிவிட்டன. எண்ணங்கள் என்று வரும்பொழுது பொருள்கள் அங்கிருக்கும். எண்ணம் என்று ஒன்று மட்டும் இருக்கும் பொழுது அருளாகவே அது இருக்கும், இன்னும் பொருளாக மாறவில்லை. ஒரு சுகமான வாழ்க்கைக்கு 100 வயது வாழக்கூடிய அவ்வளவு பொருள்களையும் உங்களுக்கு கொண்டு வர வேண்டும். சுகமாக வாழ்வதற்கு மக்கள் கூட்டமெல்லாம் வேண்டும், ஒரு குடும்பம் வேண்டும், 4 பேர் வேண்டும், எனக்கு என்னுடைய நன்மைகளுக்காக வேண்டி, என்னுடைய தீமைகளுக்காக வேண்டி, ஒன்றுக்கு மேலாக உங்களுக்கு மேலாக வேறு யாருடைய உதவியும் நாடிருக்கும் வழியில் எண்ணங்களாக இருக்கின்றன. எண்ணம் பக்கம் திரும்புங்கள், இறைவன் ஒருவன் தான் என்று உங்களுடைய உள்ளத்தில் யார் உங்களுக்கான ஒரு தேவையை அறிவிக்கின்றானோ அவன் ஒருவனே போதும் என்ற அந்த எண்ணத்தின் பக்கம் வரும் வழியில் நாம் சீரடைந்தவர்களாகவே இருப்போம். நேர் வழி என்று நமக்கு இறைவன் அறிவிக்கும் பொழுது அந்த நேர் வழி என்னவென்றால் சுலபமான பாதை, சீரான பாதை, நிலைத்திருக்கக்கூடிய வழி, போகுமிடமெல்லாம் சிறப்பு, அந்த பாதையில் செல்லுமிடமெல்லாம் எனக்கு அமைதியும் நிம்மதியும். அமைதியும் நிம்மதியும் சொல்லும் பொழுது எனக்கு நான் பண்ணக்கூடிய அமைதியோடு மற்ற மனிதர்களுக்கு நிம்மதி அதிகரிப்பார்கள். நிம்மதி குறைக்கிறது என்றிருக்கும் போது நிம்மதி அதிகரிக்கிறது. அந்த நிம்மதியின் மீதும் அமைதியின் மீதும் இன்னும் உங்களுடைய பெருக்கத்தின் மீது நன்மைகளின் மீது நீங்கள் அமைய வேண்டும். எண்ணம் கொள்ளுங்கள். எண்ணங்கள் பொருள் சேர்ந்துவிட்டன, இணைவை பொருள்களாக நீங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது உங்களுடைய பாதையில் கரடு மடுகள், மேடு பள்ளங்கள், குண்டும் குழியும் நிறைய இருக்கின்றன. சீரான பாதையாக இல்லை. நீங்கள் போகக்கூடிய இலக்கம் கூட பல பிரிவுகளாக இருக்கின்றது. உங்களுடைய பாதை, உங்களுடைய இலக்கு ஒன்றல்ல. 10 இலக்குகள், 100 இலக்குகள் ஆச்சு சொன்னால் எது உங்களுக்கு நன்மையானதுன்னு தெரியாது. எல்லாமே பொய்யானது, எல்லாமே மாயையானது, இதுதான் சத்தியம். ஆனால் இந்த பொய்களிலும் மாயைகளிலும் இதில் எதில் நமக்கு நன்மைகள் இருக்கும் நிறைஞ்சிருக்கும் சொல்லிட்டு போறீங்க. பொருள்கள் எங்க நிறைய இருக்குது அங்கே உங்களுக்கு நன்மை நினைக்கிறீங்க. எல்லா பொருள்களுமே அடையக்கூடியது. எண்ணங்கள் சிதைந்து விட்டன, எண்ணம் எண்ணங்களாக சிதைந்து விட்டன. இனி உங்களுடைய வாழ்க்கையில் கவலைகளுக்கும் பயத்திற்கும் துக்கங்களுக்கும் எந்த குறைவும் இருக்காது. நிறைப்பமாகவே இந்த மாதிரியான கெட்ட கேடான சூழ்நிலைகளில் நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அவற்றில் சிலவற்றை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது கவலைகளிலும் பயங்களிலும் துக்கங்களிலும் சிலவற்றில் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எண்ணம் கொள்ளுங்கள், வேண்டாம் என்று எண்ணம் கொள்ளுங்கள். முதலில் கேடுகள் வேண்டாம் என்று எண்ணம் கொள்ளுங்கள். எப்படி என்னை கேட்டிலிருந்து வரக்கூடிய கேடுகளிலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று இருக்கும் பொழுது பணத்தை அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒன்றை தவிர உங்களுக்கு வேறு எதுவுமே இருக்காது. பணத்தை கொண்டு எதுவும் சாதித்துக் கொள்வேன், பணம் இருந்தால் போதும், பெரும் பெரும் கவலைகள் எல்லாம் நீங்கிவிட்டன. மாயை. அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு 1000 கெட்ட வழிகள் சம்பாதிக்கும் காலமெல்லாம் அந்த கெட்டதற்கு பிரதிபலனாக பெருமை தூக்கின்றோம், அக்கிரமம் அநியாயம் அதிகரித்துக் கொண்டிருக்கும், உணர்வு போயிடும், உணர்ச்சிகள் பெருக்கும். சாக்கடைகளாக நாம் ஆகும் வரையில் உங்களுடைய அந்த பயணம் ஓயாது. போகும் பாதையெல்லாம் நிம்மதியை கெடுத்துக் கொண்டே போவீர்கள். ஊர் உலக நிம்மதியை அவ்வளவையும் கெடுத்துட்டே போவீங்க. எல்லாம் சேர்த்து வந்து கொண்டது நரக வாழ்க்கைக்கான பாதை ஆரம்பமாகிவிட்டது. நேர்வழிக்காக உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகின்றான். 39:11 நேர்வழிக்காக உள்ளத்தின் தூய்மையுடன் அல்லாஹ்வையே நோக்குமாறு நிச்சயமாக நான் ஏவப்பட்டிருக்கின்றேன். கட்டளையை ஏற்றுக்கொள்ளுங்கள், அடிபணிந்தே ஆக வேண்டும் என்ற உறுதியான கட்டளை, எச்சரிக்கையோடு கூடிய கட்டளை. நல்லபடி ஏற்கின்றீர்களா இல்லையா? முதலில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். என்கிட்ட திரும்பது காரணமே கஷ்டங்கள் வந்துச்சு, அதனால திரும்பி திரும்பும் பொழுது தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். பொருள்களின் அடிப்படையை விட்டு விலகுங்கள், பெருமையை விட்டு விலகுங்கள். ஷைத்தான் உங்களோடு இணைந்திருக்கின்றான். என்னை மறந்த நிலையில் நீங்கள் வாழ்ந்தமைக்காக ஷைத்தானே உங்களுக்கு நண்பனாக நான் ஆக்கியிருக்கின்றேன். இதை பற்றி எச்சரிக்கை ஏற்கனவே வந்திருக்கிறது. அருளாளனின் நினைவிலிருந்து யார் விலகி பொருளின் அடிப்படையில் பொருள்களை தேடிப் போகின்றார்களோ அவர்களுக்கு நான் ஷைத்தானே நண்பனாக ஆக்கியிருக்கின்றேன். அவர்கள் நேர்வழியை கண்டால் அதனை வழி என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அனைத்து தவறான வழிகளையும் இதுதான் வழி என்று ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் உள்ளம் பிரித்தறியக்கூடிய சக்தியை இழந்துவிட்டது, மூடப்பட்டிருக்கிறது. தற்காலிகமாகவே நிரந்தரமாக அது குத்தப்படவில்லை, அகக்கண் குத்தப்படவில்லை, இன்னும் இருக்கு. எனவே அவர்களுக்கு சோதனை கொடுக்கப்படுகிறது. சோதனைக்கு முன்பாக எச்சரிக்கை, கவலையும் பயமும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பயத்தை நீங்கள் அமைதியும் பாதுகாப்புமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இறைவன் அனுமதியை கொண்டு கவலையையும் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன செய்யறது தெரியலையேங்கிற கவலையும், நாளை வரக்கூடிய பயம் என்ன ஆகுமோ தெரியலையேங்கிற அந்த பயம், இந்த இரண்டையும் கவலையும் பயத்தையும் அமைதியும் பாதுகாப்புமாக உங்களுடைய இறைவன் அனுமதியை கொண்டு மாற்றிக்கொள்ளுங்கள். பெருமையை விடுங்கள். இனி யார்கிட்டையும் சரி சத்தம் போட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய துன்பங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. மன்னிப்பு கேட்டு தெரிஞ்சீங்கன்னு சொன்னா இனி நீ அப்படி இருக்க மாட்டீங்க. உங்களுடைய பின்னாடி நீங்க எவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்களோ அவ்வளவுடைய பாதிப்புகளும் நான் அதை நீக்கி விட்டுறேன். உங்கள் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக உங்களை சார்ந்த சமுதாயத்தினர், நீங்கள் வாழக்கூடிய சின்ன ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த மக்களோடு நீங்கள் சுகமாக, நீங்கள் முஸ்லீம்கள் என்பது உண்மையானால் சமாதானத்தை விரும்பக்கூடியவர்கள். சலாம் முஸ்லீம், சலாம் என்ற அந்த சாந்தத்தையும் சமாதானத்தையும் விரும்பக்கூடியவர்களானால் நீங்கள் வாழக்கூடிய அந்த சின்ன சுற்றில், சுற்றுச்சூழலில், அந்த ஒரு அழகான சமுதாயத்தில் உங்களுடைய நன்மதிப்பை பெற வேண்டி இறைவனம் திரும்புங்கள். அவர்களுக்கு உங்களுடைய மன வருத்தத்தை நீக்கிக் கொள்ளுங்கள். ஊர்வலத்தெல்லாம் போயிட்டு நான் தப்பு சொல்ற உங்களுக்கு எது இப்ப விளக்கமா தெரியுதோ மன்னிப்பு கேளுங்கள். அல்லாவுக்காகத்தான் இல்லை, எனக்கு பெருமை என்று இருக்கும் பொழுது ஷைத்தானை எனக்கு விடுகின்றோம். அவன் அந்த ஷைத்தான் இவர்களுக்கு மிகவும் நெருக்கமான வகையில் ஆகிவிடுகின்றான். தாங்கள் தவறான பாதையில் இருக்கும் பொழுது தான் நன்மையான பாதையில் தான் செல்கின்றேன் என்ற அளவுக்கு அவன் நமக்கு காரண காரியங்களை புகட்டுவான். உங்கள் மீது தவறே இல்லையா என்று கேட்டால் அவர்கள் செய்வது சரியா என்று அவர்கள் மீது பாய்வகத்தை விட தங்களுடைய குறிப்பாக கேட்ட கேள்விக்கு பதில் தர மாட்டார்கள். பெருமை முச்சகட்டும். அல்லாவுக்கு பயந்தவர்களாக ஷைத்தானை விட்டும் என் இறைவனே என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக என்ற அந்த நிலைப்பாட்டுக்கு வாழ்கள். வேட்டப்பட்டவன் அவன், துரத்தப்பட்டவன் அவன், எனக்கு நான் நெருக்கமாக்கிக் கொண்டிருக்கின்றேன், என் இறைவனே என்னை மன்னிப்பாயாக. முதல்ல கேட்கக்கூடிய மன்னிப்பு என்னுடைய உள்ளத்தின் தூய்மைக்காக வேண்டி என்னுடைய பெருமையிலிருந்தும் என்னை நீ பாதுகாத்துக்கொள். இந்த மனம் உனக்குரியது, உன்னுடைய அதிகாரத்தில் அது இருக்குமானால் எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. உன்னிடமே என் மனதை நான் சமர்ப்பிக்கிறேன், என்னுடைய மனதை உன்னிடமே நான் சமர்ப்பிக்கின்றேன். நீ எனக்காக கொடுத்த இந்த மனதை நான் உனக்காக, நீ அதை வழிநடத்து, என்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்து என் மனதை விடுவித்து விட்டேன். பொறுமையையும் கொடு, நல்லறிவையும் கொடு. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் எனக்கு இருலகக்கும் நன்மையை பெற்றுத்தரும் என்பது சந்தேகமில்லை. எனக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வழி இல்லை, நான் உன்னிடம் ஒப்படைக்கின்றேன். பொறுமையை கொண்டு நான் அமைக்கப்படும் காலமெல்லாம் அதற்குரிய நன்மைகளை உன்னுடைய ஞானங்களைக் கொண்டு நீ எனக்கு அறிவிப்பாயாக. உன்னுடைய ஞானங்களைக் கொண்டு நீ எனக்கு அறிவிக்கும் பொழுது உன்னுடைய ஆற்றலிலிருந்தும் நீ எனக்கு உதவி புரிவாயாக. உன்னுடைய ஆற்றலை கொண்டு எனக்கு நீ அறிவிக்கும் பொழுது அந்த ஆற்றலை என்றென்றும் நான் புற்றுவிடக் கூடாது என்பதன் மீதும் என்னை உறுதிப்படுத்திவை. அந்த அழகை முழுமையாக நான் ரசிக்க வேண்டும் என்றும் உன்னிடமே நான் பொறுப்பை பற்றுகின்றேன். என்னுடைய தேவைகளின் மீது சத்தியமாக நீ அறிவித்தவையில் எந்த ஒன்றையும் நான் லேசானதாக பார்க்கவில்லை. மிக உயர்ந்த நன்மைகளுக்குரிய, அடகுக்கு மேல் மெருகூட்டக்கூடியது, அந்த மெருகுக்கு மேல் சிறப்பானதாகவும் ஒவ்வொரு பொழுதும் புதிய படைப்பாகவும் அது பரிணமிக்கக்கூடிய அந்த சுகத்தை நான் பார்க்க வேண்டும். அந்த சுகத்தை நான் முற்கூட்டியே உணரவும் வேண்டும். அந்த ஞானத்தை நீ எனக்கு கற்பிப்பாயாக, உள்ளத்தின் தூய்மையின் காரணமாகவே. நானும் இப்பொழுது இருக்கக்கூடிய விஷயத்தில் ஆகா எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று கூறுவதை தவிர எனக்கு மேற்கொண்டு அறிவில்லை. எனக்கு எதிர்காலத்தில் வருங்காலத்தில் நான் பார்க்கக்கூடியதை கற்பனையாக பொருள் அடிப்படையில் பார்க்கின்றேனே தவிர ஞானத்தின் அடிப்படையில் உன்னுடைய படைப்பினுடைய அந்த விசனத்தை கொண்டு பார்க்க வழியில்லை. நீ அறிவித்தால் தவிர எனக்கு வழி இல்லை. உள்ளத்தின் தூய்மைக்காக உன்னிடமே பொறுப்பேற்படுத்துகின்றேன். நான் தூய்மையாக்கிக் கொள்வேன் என்று கூறுவதற்கும் இல்லை. நான் ஏகப்பட்ட பிரகாரம் எனக்காக நீ கட்டளையிட்டிருப்பது உங்களுடைய பாவங்களிலிருந்து நீங்கள் விலகுங்கள் என்பதுதான். சைத்தானை விட்டு விலகுங்கள் என்பதுதான். எண்ணங்களிலிருந்து விலகுங்கள் என்பதுதான். அமைதியையும் நிம்மதியையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அமைதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக மற்றவர்கள் அந்த அமைதியை கெடுத்தால் நிம்மதி கெடுமே, அது ஒரு புகழ் இருக்க. உங்களுக்காக உங்களுடைய அமைதியை நாடி உங்களுக்கு செய்யும் பொழுது உங்களுடைய நிம்மதி அதிகரிப்பார்கள். சூழலை பற்றிய பயம் நீங்கும், மனிதர்களை பற்றிய பயம் நீங்கும், நிம்மதி அதிகரிக்கும் பொழுது. ஏனென்றால் உங்கள் நன்மையை நடப்பவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு தீமையை நடப்பவர்களாக இருந்தால் உங்களுடைய நிம்மதி கெட்டுவிடும், அங்கு பயம் ஏற்படுகிறது. என்னுடைய அமைதி கிடுவதற்கு காரணம் என்னுடைய இயலாமையின் காரணமாக, தவறின் காரணமாக இயலாமை ஏற்பட்டுவிட்டது. கவலை, கவலையும் பயமும் சுகமான சூழ்நிலை இந்த உலகத்தில் உங்களுக்காக அமைக்கப்பட்டு அதனுடைய விஸ்தீர்ணம் இன்னும் விசாலமாக்கப்பட்டு அதற்குரிய நன்மைகள் அதனுடைய அனுகூலங்கள் இன்னும் அதிகமாக்கப்பட்ட நிலையில் உங்களுடைய வாழ்க்கை எந்த தேவையும் இந்த உலகத்திலிருந்து இல்லாதவர்களாக இறைவன் புறத்திலிருந்து அவ்வளவும் உங்களுடைய கட்டளைக்காக காத்திருந்து உங்களுடைய தேவைகளை உங்கள் கால்களுக்கடியில் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த வாழ்க்கையின் மீது நீங்கள் அமைவது நேர்வழியாகும். நேர்வழிக்காக அத்தியாயம் 39:11 உள்ளத்தின் தூய்மையுடன் அல்லாஹ் ஒருவனையே நோக்குமாறு நிச்சயமாக நான் ஏவப்பட்டிருக்கின்றேன். நல்ல உபதேசத்தோடும் கடுமையான எச்சரிக்கைகளும் நான் ஏவப்பட்டிருக்கின்றேன். உள்ளத்தின் தூய்மையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அரூபமானவை, உருவங்களாக மாற்றும் பொழுது பாழ்படுத்தப்படுகின்றன. சுகம் வேண்டும், அமைதி வேண்டும், நிம்மதி வேண்டும், பயம் கூடாது, கவலை கூடாது, கேடுகள் கூடாது. சொர்க்க பூங்காவனங்களில் வாட வேண்டும். அது பூங்காவனம் என்பது பூவும் காணமும் சேர்ந்ததல்ல. நீ அறிந்து வைத்திருப்பதை நான் அறிய மாட்டேன். மொழிகளுக்குள் நான் சிக்கிக்கொண்டு இதனை நான் பொருளாக மாற்றி பின்னர் அதில் வாழ்வது கூடாது என்பதை அறிந்து கொண்டேன். நீ அறிவிக்கக்கூடிய அந்த சொர்க்க பூங்காவனத்தை நீ எனக்கு ஞானங்களை கொண்டு உன்னுடைய தெளிவான ஆற்றலை கொண்டு அந்த ஞானங்கள் மூலமாக உணரக்கூடிய அந்த ஆற்றலில் என்னை வாழ வைப்பார்கள். அறிவின் பார்வையில் கொண்டு நான் அறிந்து வைத்துக் கொண்டு பொருள்களில் வாழாமல் ஞானங்கள் அடிப்படையிலேயே அதனை வாழக்கூடிய அந்த போற்றுதலுக்குரிய வாழ்க்கையை, ஏற்றமிகு வாழ்க்கையை, உயர்வான வாழ்க்கையை நீ எனக்கு அறிவிப்பாய்கள். நேர்வழிக்காக, நேர்வழி என்பது பொருள் அடிப்படையில் அல்ல, இந்த பாதையோடு அல்ல, உள்ளத்திற்கான அந்த விசாலமான அமைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு அழகான சூழ்நிலையில் நான் வாழ வேண்டும். நேர்வழி எல்லா பாதைகளும் என்னை நோக்கி வரக்கூடிய அந்த நேர்வழி, எல்லா நன்மைகளுக்கான பாதைகளும் என்னை இணைக்கிற நேர்வழி, அந்த நேர்வழி உங்களுடைய தேவைகள் வானங்களில் அமைந்திருக்கின்றன. உங்களுக்காக வாக்களிக்கப்பட்டவை உணவு, வசதிகள், மனதின் குளிர்ச்சி, மனதின் அழகு அவ்வளவும் வானத்தில் அமைந்திருக்கின்றன. அங்கிருந்து உங்களுக்காக உங்களுடைய தேவை நிறைவேற்றப்படுகின்றன. வாக்களிக்கப்பட்டவையும் உங்களுடைய வாழ்வின் ஆதாரம் அனைத்தும் அங்கிருந்து இந்த பூமி கொள்வதுதான். இந்த பூமிக்கு என்று எதுவும் கிடையாது. உங்களுடைய நேர்வழிக்காக வானத்தின் பாதைகள் திறக்கப்பட வேண்டும். அது இல்லை என்றால் பூமியில் மேயக்கூடிய உங்களுடைய பாதைகள் இருக்கின்றன. அந்த கேடுகளின் மீது நீங்கள் அமைந்துவிடுங்கள். உங்களுடைய எண்ணம் உங்களுடைய எண்ணங்களாக மாறுவதற்கு முன்பாக, அருள் பொருள்களாக நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு முன்பாக, அமைதியை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டு வாழ வேண்டியவர்களாகவும், சமுதாயத்தில் நிம்மதியை நீங்கள் போற்ற வேண்டியவர்களாகவும், அதன் காரணமாக ஒவ்வொருவருடைய நிம்மதியும் அந்த சமுதாயத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு நல்லெண்ணத்தோடு வாழக்கூடிய ஒரு சுற்றுச்சூழலை கொண்ட சமுதாயமாகவும் இறைவன் அமைப்பான். அந்த அமைப்பு உங்களுக்காக அனுமதிக்கப்பட்ட வாழ்க்கையாகவும், ஒரு கூட்டு வாழ்க்கையில், ஒரு சமுதாயமாக வாழக்கூடிய, ஒரே சமுதாயமாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் 39:11 நேர்வழிக்காக உள்ளத்தின் தூய்மையுடன் பொருள்களாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். உள்ளத்தில் தூய்மையாக இருங்கள். பொருள்களாக மாற்ற எண்ணம் எண்ணங்களாக மாறிவிட்டது, சிதைந்து விட்டது. அறிவாற்றலோடு ஆற்றல், ஒரு அறிவு இருந்தால் அதுக்கு ஆற்றல் இருக்கணும். அந்த அறிவுக்கும் ஆற்றல் வேண்டும். கை கால்களுக்கு ஆற்றல் தேவையில்லை, அறிவுக்கு ஆற்றல் வேண்டும். எண்ணம் ஆற்ற வேண்டும். எண்ணத்தினுடைய ஆற்றல், உள்ளத்தினுடைய அந்த மாபெரும் சக்தி உங்களுடைய எண்ணம் ஆற்றலாக பிரதிபலிக்கும் பொழுது நீங்கள் நேர்வழியில் இருக்கின்றீர்கள். அந்த எண்ணம் நிகழாத போது நீங்கள் நேர்வழியில் இல்லை. கை கால்கள் பொருள்கள் வாய்களை கொண்டு உபயோகிக்க வேண்டியிருக்கும். அது பூமியில் மேயக்கூடிய வார்த்தை. உன் புலத்திலிருந்து எனக்கு ஆற்றலை கொடுவனே. படிப்பாற்றல் கூடாது, சொல்லாற்றல் கூடாது, எண்ணத்தின் ஆற்றல் வேண்டும். எண்ணம் ஆற்ற வேண்டும், என்னுடைய தேவைகளை ஆற்ற வேண்டும். இது ஆற்றல். உளத்தூய்மையுடன் வாழ்பவர்களுக்கு இந்த ஆற்றல் அவர்களுக்காக அளிக்கப்படும். இது நேர்வழி. வானத்தின் வாயில்கள் திறக்கப்படும். அந்த வானத்தின் வாயில்களிலிருந்து மற்ற சமுதாயத்தினர், என்னை சூழ்ந்திருக்கும் சமுதாயத்தினர் என்னுடைய நன்மைக்காக, நான் பிறருடைய நன்மையை நாடும் பொழுது பிறரும் உங்களை நன்மை நாடுவார்கள். அவ்வளவும் வானத்திலிருந்து இறங்கக்கூடிய பாக்கியங்கள் இரண்டு அனுமதியை கொண்டு வாயில்கள் திறக்கப்பட்டு விட்டன அந்த சமுதாயத்தின் மீது. இனி அவர்களுக்கு குளிர்ச்சிக்கும், அவருடைய சுகத்திற்கும், அவருடைய தேவைகள் முற்றிலுமாக அவர்களுக்கு முழுமையாக பணிந்து வரக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றலும் பாக்கியமும் இந்த பூமியின் மீது கட்டளையாக இருக்கப்படுகின்றது. நான் உங்களுக்கு ஏவப்பட்ட பிறகு என்னுடைய கட்டளைகளில் நடைபெறுகிறானால் உள்ளத்தின் தூய்மைக்காக வேண்டி மனிதர்களை மன்னித்து பழகுங்கள். மனிதர்கள் குரல் அடிப்படையில் வாழும் பொழுது அவர்கள் மன்னிக்க மாட்டார்கள், பெருமையில் வாழும் பொழுது மன்னிக்க மாட்டார்கள். இந்த பொருள் அடிப்படையில் வாழ்வது இணை வைப்பு, எண்ணத்தை பொருளாக மாற்றிக்கொண்ட இணை வைப்பு. மன்னிக்கவே மாட்டேன், அல்லாவுடைய வார்த்தை, மன்னிக்க மாட்டேன். அப்படியானால் சைத்தான் இணைத்துடுகின்றேன், அசுத்தமான விஷயங்கள் ஆகிவிடுகின்றீர்கள். பொருள்களாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய உள்ளத்தை கவனத்தோடு பேணிக் கொள்ளுங்கள். ஆற்றலோடு அது விளங்க வேண்டும். கை கால்களுக்கு அந்த ஆற்றல் தேவைப்படும் பொழுது நாம் திடப்பட்டவர்கள். சைத்தானை விட்டு விளங்க வேண்டும். பெருமை கொள்ளாதீர்கள். இணை வைப்பு வேண்டாம், பெருமையும் வேண்டாம். இணை வைக்கும் பொழுது அவர்களுடைய பொருள்களாக மாற்றிவிட்டீர்கள். எண்ணம் எண்ணங்களாக சிதைந்து விட்டன. இனி பூமியின் அடிப்படை தான் உங்களுடைய வாழ்க்கை. பெருமை கொள்ளாதீர்கள், சைத்தானை இணைத்து விடுவேன். இனி வானங்களிலும் உங்களுக்கு வழி இல்லாமல் பெருமையில் இருந்து விலகுங்கள். அருளை பொருள்களாக மாற்றக்கூடிய இணை வைப்பிலிருந்தும் அந்த உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். இந்த தூய்மைக்கு இறைவனுமே பொறுப்பேற்படுத்துங்கள். தன் மீது பொறுப்பேற்படுத்துவதை அவன் நேசிக்கின்றான். இறைவன் மீது பொறுப்பேற்படுத்துங்கள். நிச்சயமாக தன் மீது பொறுப்பேற்படுத்துவதை இறைவன் நேசிக்கின்றான். நேர்வழிக்காக உள்ளத்தின் தூய்மையுடன் இங்கே அல்லாஹ்வையே, அவனையே பொறுப்பேற்படுத்துங்கள். அவனையே நோக்குங்கள். உங்கள்கிட்ட ஒன்று செய்ய சொல்லுங்க. 39:11 நேர் வழிக்காக இவ்வளவு அழகான உங்களை உள்ளத்துக்காக நீங்கள் அதை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அந்த ஒரே எண்ணத்துடன் உணர்வு பூர்வமாக அல்லாஹ்விடமே பொறுப்பேற்படுத்துங்கள். அவனிடமிருந்தே அந்த தூய்மையை நோக்குங்கள். உங்கள் தூய்மையாக சொல்லுங்க. எண்ணமெல்லாம் உணர்வோடு உள்ளத்துக்கு வரட்டும். பிரதிபலிக்கும் பொழுது உள்ளத்தோடு, அந்த உள்ளத்தோடு இணையும் பொழுது இறைவனிடம் நான் பொறுப்பேற்படுத்துகின்றேன். அந்த எண்ணத்தை உள்ளத்துக்குள்ள கொண்டு வராம அந்த எண்ணத்தை நீங்க எப்படி பண்ண நினைக்கிறீங்களோ பொருள்களாக மாறிவிடும், இணை வைப்புகளாக மாறிவிடும். அந்த இணை வைப்பும் பொருள்களும் உங்களுடைய பெருமைக்கு ஆளாக்கிடும். உங்களுடைய ஆற்றலாக நீங்கள் எண்ணிக்கணும். உங்களுடைய கையையும் காலையும் வாயை உபயோகப்படுத்தி நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுதெல்லாம் அது உங்களுடைய ஆற்றலாக எண்ணி பெருமை கொள்வது நிச்சயமாக அங்கு நடக்கும். அந்த கேள்வி நடக்கும். அங்கு சைத்தான் இணைக்கப்படுகின்றான். பெருமை கொள்ளும் பொழுது உள்ளத்தின் தூய்மை கட்டிவிட்டது. இனி அல்லாஹ் அங்கு இல்லை, சைத்தான் இருக்கின்றான். அருள் இல்லை, பொருள்கள் இருக்கின்றது. நீங்கள் அவனை முன்னோக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராகவே எதிர்நோக்குவீர்கள். இப்பொழுது அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், அடிபணியுங்கள். உங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். பெருமையை கைவிடுங்கள். பெருமையின் காரணமாக என்னென்ன நாச வேலை பண்ணீங்களோ அவ்வளவுக்கும் பாவனை செலுங்கள். குறிப்பிட்ட மனிதர்களிடம் நீங்கள் தேடுங்கள், தப்பில்லை. ஏழாவது வரைக்கும் நீங்கள் பெருமையிலிருந்து விலகவில்லை. இறைவனுடைய மன்னிப்பை, இறைவனுடைய உங்கள் மீது கூடிய சகிப்புத்தன்மையை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக எடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இறைவனுடைய கருணையை எடுத்துக் கொண்டிருக்கிறார். கருணை தான் சகித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் இன்னும் சகிப்பவன் தான். ஆனாலும் நீங்கள் எல்லை மீறுவதை உங்களால் காண முடியாது. அந்த எல்லை மீறிவிட்டால் மூடப்பட்டுவிடும். எனவே அஞ்சிக் கொள்ளுங்கள். 39:11 நேர் வழிக்காக உள்ளத்தின் தூய்மையுடன் அவனையே நீங்கள் பொறுப்பேற்படுத்தியவர்களாக, அவனிடமிருந்தே உங்களுடைய நன்மைகளை நோக்கியவர்களாக, பொறுமையை மேற்கொண்டு உங்களுடைய பெருமையிலிருந்து நீங்கள் வீழ்ந்தவர்களாக என்னிடம் அடிபணியுங்கள் என்று நிச்சயமாக நீங்கள் ஏவப்பட்டிருக்கின்றீர்கள். என் இறைவனே, என் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் பொறுப்பை உன்னிடமே நான் ஒப்படைக்கிறேன். என்னுடைய உள்ளத்தை அதனுடைய ஆற்றலில் நான் பெருகுவதற்கு உன்னிடமே நான் பணிகின்றேன். என் பெருமையிலிருந்து நான் விலகுவதையே நான் விரும்புகின்றேன். நீயும் அந்த விருப்பத்தை எனக்கு அதிகமாக்கிக் கொடு. நேர்வழியை பற்றி இன்னும் எனக்கு நீ அறிவிப்பாயாக. அதில் நான் ஆசையும் வேட்கையும் கொள்ளக்கூடிய அளவுக்கு, இதை தவிர எனக்கு வாழ்க்கை இல்லை என்று கொள்ளக்கூடிய அளவுக்கு அதனுடைய சத்தியத்தை நீ எனக்கு அறிவிப்பாயாக. இதை தவிர உலகத்தில் எனக்கு தேடக்கூடியது இதற்கிணையாக எதுவுமே இல்லை என்ற அளவுக்கு அதனுடைய அழகை நான் உள்ளத்தில் ரசிக்கக்கூடிய, அதனை தவிர எனக்கு எதுவும் தேவையில்லை என்று விரும்பக்கூடிய அந்த பாக்கியத்தை நீ எனக்கு அளிப்பாயாக. உன்னை தவிர கதி இல்லை என்ற அந்த உணர்வின் பக்கம் என்னை நீ மீட்பாயாக. உன்னுடைய கட்டளைக்கு மாறு செய்வோனாக என்னை நீ அமைத்துவிடாதிருப்பாயாக. அந்த அளவுக்கு ஷைத்தான் என்னை பெருமை கொண்டவனாக உன் முன்பாக நிறுத்த வேண்டாம் என்று நான் நிச்சயமாக பயப்படுகிறேன். அகிலங்களின் இறைவனாகிய அல்லாவுக்கு நான் முற்றிலும் வழிபடுகின்றேன். ஷைத்தானின் தீமைகளிலிருந்தும் அவனுடைய நெருக்கத்திலிருந்தும் என்னுடைய கேடுகளிலிருந்தும் ஷைத்தானை நான் நண்பனாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாதையிலிருந்தும் ஷைத்தான் என்னை அவனுக்கு நெருங்கிய நண்பனாக பார்க்கக்கூடிய அந்த வழிகேட்டிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக. நான் அவனை எனக்கு நண்பனாக ஆக்கிக் கொண்டான், அவன் என்னை அவனுக்கு நெருங்கிய நண்பனாகவும் பார்த்து உனக்கு எதிராக இருக்கக்கூடிய அவன் என்னை நெருங்கக்கூடிய பாதையிலிருந்தும் வழிகேட்டிலிருந்தும் நான் பாதுகாக்கப்பட வேண்டி நிச்சயமாக நான் பணிவடைகின்றேன். மன்னிப்பும் தேடுவேன். நீயும் உதவி புரிவாயாக. என் உள்ளத்திற்கு நீ பொறுப்பேற்றுக்கொள். இது நம்முடைய பிரார்த்தனை 39:11 அடிப்படையில். அல்லாஹ் நமக்கு போதுமான பாதுகாவலாக இருப்பான். என்றாலும் உள்ளச்சத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையில் இனியும் நான் அதிகரிக்க வேண்டி என் இறைவன் எனக்கும் என் சமுதாயத்திற்கும் துணை புரிவானாக.